நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இலங்கையிலே மூன்று பெண்கள் லோகலட்சுமி அருணாச்சலம், விஸ்வானி சந்தானம் மற்றும் வசந்தமலர் உதயகுமார் ஆகியோர் ஜூன் மாதம் 29 நாள் கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே வழக்குரைஞர்களாக சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மூவரையும் இப்பொழுது ஒரே நேரத்தில் சந்திக்கிறோம். வணக்கம் லோகலட்சுமி.
வணக்கம் அண்ணா.
வணக்கம் விஸ்வானி.
வணக்கம்.
வணக்கம் வசந்தமலர்.
வணக்கம் அண்ணா.
உங்களது சட்ட வழக்குரைஞர் ஆக தேர்வாதற்கான பயணம் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகிறோம். முதலிலே லோகலட்சுமி, உங்களது பின்னணி பற்றி எமது நேயர்களுக்கு அறிய தாருங்கள்.
முதல்ல வந்து எங்களுடைய வெற்றியை வந்து கடல் கடந்து கொண்டாடுகின்ற ஆஸ்திரேலிய தமிழ் வானொலி சேவைக்கு வந்து எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னை பற்றி அறிமுகம் அப்படின்னு சொன்னா, அருணாச்சலம் லோகலட்சுமி. என்னுடைய பெற்றோர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளிகள், தற்பொழுது அவர்கள் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளிகள். நான் நுவரடிய மாவட்டத்துல உள்ளூர் பாடசாலையில தான் பாடசாலை கல்வியை வந்து நிறைவு செய்திருந்தேன். இளமாணி சட்ட கற்கை நிறைய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட பீடத்துல நிறைவு செய்திருந்தேன். தொடர்ந்து சட்டத்திறனி தொழில் தகமை கற்கை நிறைய இலங்கையினுடைய சட்ட கல்லூரியில பூர்த்தி செய்துள்ளேன். தொழில் பின்னணிய இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து போனதை அடுத்து தற்போது உயர் நீதிமன்றம் அமைந்திருக்கும் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துல சட்டத்தரணியாக கடமையாற்றி கொண்டிருப்பதோடு பகுதி நேர சட்ட விரிவுரையாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன்.
நல்லது. உங்களது பின்னணி என்ன விஸ்வானி?
என் பேரு சந்தனம் விஸ்வானி. எந்த அப்பா 2003 இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு எந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு பின்னணியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்தது எந்த அம்மா தான். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கொழும்பு விவேகானந்தா ஸ்கூல்ல ஐடி பாட ஆசிரியராக கடமை புரிந்து கொண்டிருக்காங்க. ஆரம்ப கல்வின்னு சொன்னா எண்டையும் கிரேட்டஸ்டன் தோட்ட பாடசாலையில தான் ஆரம்பித்தது. தலவாகலை தமிழ் மகா வித்யாலயத்திலும் புனித பத்திரிசியார் கல்லூரி தலவாகலையிலும் கல்வி கற்றேன். அதற்கு பிறகு 2013 A-level பரீட்சையில் 3 ACT பெற்று கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு நான் தெரிவாகினேன். 4 சட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு இலங்கை சட்ட கல்லூரியில அட்டர்னியேட் எக்ஸாம் இதில் சித்தி பெற்று சட்டத்தரணியாக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டேன். தற்போது நுவரெலிய மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன்.
உங்களுக்கு நமது வாழ்த்துக்களம்மா. வசந்தமலர் உதயகுமார், உங்களது பின்னணியையும் நேயர்களுக்கு.
நான் உதயகுமார் வசந்தமலர். என்ற ஊர் வந்து டெஸ்போர்ட், அது வந்து நானியோ பகுதியில இருக்குது. என்னுடைய பேரண்ட்ஸும் வந்து தோட்ட தொழிலாளர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அம்மா வேலை இல்லை, அப்பா மட்டும்தான் வேலை. ஆரம்ப கல்வியில இருந்து நான் A-level வச்சுக்கும் வந்து தோட்டப்புற பாடசாலையில தான் கல்வி கற்றேன். அதுக்கு பிறகு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டிக்கு நான் தெரிவு செஞ்சு அங்க என்னுடைய சட்டக்கல்விய 4 பிறகு நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் யோகா விஸ்வானியோட சேர்ந்து ஒரே பெச்ல தான் நாங்க லோகலேஜ் என்டர் பண்ணோம். லோகலேஜ்ல பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்துல சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து இப்ப நான் ஒரு சட்ட விரிவுரையாளராகவும் சட்டத்தரணியாகவும் கொழும்புல பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் இப்படி முன்னேறுவதற்கு பல இடையூறுகள் இருக்கின்றன. முதலாவது பொருளாதாரம், இரண்டாவது அவர்கள் கல்வி கற்பதற்கு கல்விச் சூழல் ஏற்றதாக அமைவதில்லை என்று பலர் சொல்கிறார்கள். அந்த நிலையில் தற்போது மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்வீர்களா?
நிச்சயமாண்ணா. நாங்கள் கல்வி கற்ற காலத்துல கல்வி கற்ற பாடசாலைகள்லயும் சரி, ஆரம்ப காலகட்டம் வந்து தூர பிரதேசங்கள்ல தான் கல்வி கற்றோம். அதே நேரம் அந்த பாடசாலைகள் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகளாக வந்து இருந்துச்சு. ஆசிரியர் வள பற்றாக்குறையோடு நிறைய காணப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு தூர பிரதேசங்கள் இருந்தாலும் பாடசாலைகள்ல நிறைய ஆசிரியர் வளங்களும் அதே நேரம் ஏனைய வளங்களும் அபிவிருத்தி வளங்களும் இருக்கு. நாங்க கல்வி கற்ற காலத்திலிருந்து பார்க்க இன்றைய காலத்துல கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கிடைத்திருக்குதான் சொல்லணும். எங்களுடைய இலங்கையில மலைய பிரதேசத்தை பொறுத்தவரைய பிரதான தொழில் வந்து தேயிலை தோட்டம். அதுல எங்களுடைய பெற்றோர்கள் வேலை செய்வதோடு அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் வந்து உண்மையிலே ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்ய வந்து போதுமானது அல்ல. அப்படி இருந்தும் கூட எங்களுடைய பெற்றோர்கள் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு எங்களை வந்து பாடசாலைக்கு அனுப்பி நாங்கள் இன்று ஒரு சட்டத்தரணி என்கின்ற ஒரு உயர் தொழில் தகமையினை அடையறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு எங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் வந்து ஒரு சிலர் தான் தேயிலை தோட்டத்துல வேலை செய்வதோடு மற்றவங்க வந்து வேறு சில தொழில்களை செய்கிறாங்க. எனவே இருவேறு வருமானங்கள் ஒன்று கூடுவதோடு அவங்களுக்கு வந்து கல்வியில வந்து அன்றைய பெற்றோர்களை விட இன்றைய பெற்றோர்கள் முன்னேற்றகரமான நிலையை வந்து அடையணும்னு சொல்லி விழிப்புணர்வாகவும் வந்து இருக்கிறாங்க. எனவே அன்றைய காலத்திலும் பார்க்க இன்றைய காலத்துல கல்வி சூழ்நிலை கற்கக்கூடிய சூழ்நிலை முன்னேற்றகரமாக அலேக பிரதேசத்துல மாறி இருக்கிறது தான் நான் சொல்லுவேன்.
ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல நடந்த கதை இது. எனக்கு தெரிந்த ஒருவர், மலையகத்தை சார்ந்த ஒருவர், உதவி கேட்டு ஒரு அரசியல்வாதியிடம் சென்ற பொழுது உதவி மறுக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார். அப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா?
என்ன தெரிஞ்சுனா என்னுடைய காலத்திற்கு கூட இது இருந்துச்சு, ஆனா அதை வெளிப்படையா வந்து அவங்க வெளிப்படுத்தல. ஒரு முறை வந்து ஒரு இளைஞனுடைய அரசியல்வாதி ஒருத்தர், நான் பல்கலைக்கழகம் வந்து தெளிவாகி இருந்த காலத்துல வந்து பல்கலைக்கழக போறதுக்கா வந்து நான் புலமை பரிசு விண்ணப்பத்தை வந்து முன் வச்சேன். எங்களுடைய அம்மா அப்பா வேலை இல்ல, தங்கித்தான் நான் இருக்கிறேன், பொருளாதார உதவிகள் வந்து தேவை, உங்களால முடிஞ்ச உதவிகளை தர சொல்லி ஒரு கோரிக்கை கடிதமோடு கொடுத்துருந்தேன். அந்த அரசியல்வாதியினுடைய சட்ட ஆலோசகர் வந்து என்னை வந்து நேர்காணல் செய்திருந்தார். கேட்டாரு, உங்களுடைய அம்மா அப்பா வேலை இல்லையா? இல்ல. சகோதரர்கள் வேலையா? ஆமா. சோ உங்களோட சகோதரர்கள்கிட்ட வந்து நீங்க உதவி வாங்குங்க. சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் ஆகிட்டாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நீண்ட தொடர்ச்சியானதை வந்து வாங்க முடியாது, உங்களால முடிஞ்சா மட்டும் வாங்க. இப்ப எனக்கு முகத்துல அடிச்சாப்ல சொன்னாங்க, சகோதரர்களை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உதவி மறுக்கப்படுச்சார். இரண்டு அரசியல்வாதிய கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன், ஆனா எந்த ஒரு அரசியல்வாதிய கிட்ட இருந்துமே எந்த ஒரு உதவி இது திட்டங்களும் வந்து எங்களுடைய கல்வி கற்கு காலத்துல வந்து கிடைக்கல. அது உண்மை, 100% விதம் உண்மைதான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் பிறந்து தற்போது உயர் நீதிமன்றத்தில் சட்ட வழக்கறிஞர்களாக பதவி பிரமாணம் எடுத்திருக்கும் 3 பெண்கள், அருணாச்சலம் லோகலட்சுமி, சந்தனம் விஸ்வானி மற்றும் உதயகுமார் வசந்தமலர் ஆகியோருடைய கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எவை என்று சொல்வீர்கள்? விஸ்வானி, நீங்களே ஆரம்பிங்க.
எதிர்கொண்ட சவால்கள்னு சொன்னா, முதலாவதாக பொருளாதார சிக்கல். உண்மையாவே கேம்பஸ் போறது, நான் கொலம்பியா யூனிவர்சிட்டினால போறது வாரதுல இருந்து காசு இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, அவங்களும் எஸ்டேட்ல இருக்க ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சாங்க. அதனால பணம்ன்றது பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கலாகத்தான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வேணும்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் போனப்ப மகப்பிள்ளையும் தர மாட்டாங்க.
இந்த மகப்பிள்ளை என்று சொல்றது ஒரு புலமை பரிசல், ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லையா?
அதுக்கடுத்து வந்து ஒவ்வொருத்தருடையும் வேறுபட்ட கருத்துக்கள். ஏன்னா யூனிவர்சிட்டி லைஃப்பை பத்தி எங்கட ஊரு பக்கம் நிறைய ஆக்கள் வச்சிருந்த ஒப்பீனியன் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அங்க போனா பிள்ளைகள் வந்து கெட்டு போயிருவாங்க, நிறைய ரெகிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கனால வீட்டுலயும் ஃபேமிலிலையும் கூட அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிச்ச ஒரு சூழ்நிலை ஒண்ணு இருந்துச்சு. அதையும் தாண்டி சொல்லணும்னா, வீட்டு பின்னணி ஒண்ணு, நம்மளால அங்க போயிட்டு அவங்கள ஃபேஸ் பண்ண இயலுமா? அங்க இருக்க எல்லா, ஏன்னா நார்மலா வர பிள்ளைகளுக்கு எப்படியோ ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். அப் கண்ட்ரிய தவிர்த்து வேற சைட்ல இருந்து வர பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். அவங்களோட நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்களோட போயிட்டு எங்களால வேப் பண்ணி போக இயலுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனா போக போக ஒரு செகண்ட் இயர் ஆகையில எல்லாமே ஓரளவு பேப் பண்ணி எல்லாமே போற சூழ்நிலைக்கு நாங்க மாறிக்கிட்டோம். அந்த கொழும்பு சூழ்நிலைக்கு எங்களை நாங்க இசைவாக்கம் அடைய வச்சுக்கிட்டோம்.
அவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி எனக்கு அதை விட நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபைனான்சியலி. என்னன்னு சொன்னா, நான் செலக்ட் ஆனது வந்து ஜப்னா யூனிவர்சிட்டி. சோ அது டிஃபரன், இங்க நோரேலியா டு ஜப்னாங்கிறது வந்து ரொம்ப தூரம், கொஞ்சமான கிலோமீட்டர்ஸ் இல்ல. அப்ப அதனால நான் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணினேன். ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமே எங்க வீட்டுல வந்து யோசிக்கல, போகணும் அப்படிங்கறதா யோசிச்சாங்க. ஏன்னா அந்த டைம்ல அப்பா மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அம்மா வீட்டுல ஒரு அக்கா மேரி பண்ணி தங்கச்சி ஒன்று இருக்காங்க, அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. சோ அவங்க வந்து அந்த நேரம் ஃபைனான்சியலி வந்து ரொம்ப புவரா இருந்தாலுமே வந்து இதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல, நீங்க போங்க, என்னால முடியும், எங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் தாரோ அப்படின்னு சொல்லி
அப்பாவும் அம்மாவும் எனக்கு கொடுத்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்ல தான் நான் வந்து தைரியமா வந்து ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு போனேன். அங்க போயிட்டு நான் ஃபேஸ் பண்ணது பைனான்சியல் மட்டும் இல்ல, மென்டலியும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா அப் கண்ட்ரி நோதர்ன் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணினாங்க. அப் கண்ட்ரில இருந்து நார்மலா வரவங்களை வந்து எப்பவுமே வந்து நோதர்ன்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆக்கி தான் பாப்பாங்க. பைனான்சியலாவும் சரி இல்ல வேற எது காஸ்ட் அந்த மாதிரி ப்ராப்ளமா இருந்தா அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பாப்பாங்க. அதுல வந்து நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினேன். பைனான்சியலி வந்து அப்பாவுக்கு யாருமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. இந்த ஃபேமிலியை தவிர வேற எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமோ, ஏன்னா நிறைய இடத்துல நாங்களும் அப்ளை பண்ணிருந்தோம். மகாபலியும் விஸ்வானி சொன்ன மாதிரி லேட்டா தான் எனக்கும் வந்துச்சு. அப்ப அதனால எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம அப்பா தனிய ஒரு ஆளா இருந்துதான் வந்து என்ன படிக்க வச்சாரு. ஆனா நான் வந்து பவர்ட்டி டசன்ட் மேட்டர், நான் ஸ்டடீஸை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அப்பாவால செலவழிக்க முடியாது அப்படின்னு நான் யோசிச்சிருந்தா இந்த அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது. பைனான்சியலி எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நாங்க வந்து ஓரளவு ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஹெல்ப் பண்றதுக்கு தானே யாருமே எங்களுக்கு இருக்கல.
இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது உங்களை சமமாக பார்க்காமல் இழிவுபடுத்தின மாதிரி அல்லது உதாசீனம் பண்ண மாதிரி அந்த அனுபவங்கள்ல, அதை எப்படி நீங்க மீறி உங்களுடைய படிப்பை சிறப்பாக முடிக்கக்கூடியதாக இருந்தது?
என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து அது ஒரு ஷாக்கிங் மாதிரி, என்னன்னா அப் கண்ட்ரில இருந்து யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்றாங்களா, அதுவும் லோக்கு என்டர் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. என்ன சொன்னா, நமக்கு வந்து அடிப்படை வசதி இல்ல, ஸ்கூலுக்கு நல்ல டீச்சர்ஸ் இல்ல, நல்ல ஸ்கூல்ஸ் இல்ல, நல்ல கிளாஸஸ் இல்ல, அதனால அங்க இருந்து வந்து ஆக்கள் வர்றது குறவும்.
அதனை ஒரு வெற்றியாளனாக உங்களை பார்த்தார்களா அல்லது இவர் எப்படி இது வந்தார் அந்த மாதிரி ஏளனமாக பார்த்தார்களா?
இல்லண்ணா, இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கறது தான் பார்த்தாங்க.
என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்ன மாதிரின்னு தெரியல, ஆனா கொழும்பு பல்கலைக்கழகம் சட்டப்பீடத்தை பொறுத்த வரையில வந்து ஒரு வெளிப்படையாக மாணவர்களுக்கிடையில எந்த ஒரு இனத்துவ சதுகளும் வந்து காட்ட முடியாது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு எதிரான உட்கிடையான பாரபட்சங்களும் வந்து காணப்பட்டுச்சு. இப்போ உதாரணமாக கலை நிகழ்ச்சியிலயோ அல்லது வேறு செயற்பாடுகள்ல எங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கு முன் வந்தாலும் எங்களுக்கான ஊக்குவிப்பு கிடைக்காது. அதுவும் இல்லாட்டி நாங்க முன்னேறி வந்தா எங்களை தனிமைப்படுத்தி விடுறது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையில எனக்கும் தனிப்பட்ட ரீதியில நடந்திருக்கு. ஆனா முதல் இரு ஆண்டுகள் பல்கலைக்கழகத்துல சிரேஷ்டமான சரியான ஒரு வழிகாட்டல் வந்து கிடைக்கல. இரண்டாவது ஆண்டுல பல்கலைக்கழகத்துல நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு பற்றக்கூடியதாக இருந்துச்சு. இந்த மாதிரியான செயற்பாடுகளை தொடர்ந்து நான் எங்களுடைய வழியை வந்து மாற்றிக்கொண்டோம். அதாவது மூன்றாவது வருஷம் அதுல தானே எங்களை புறக்கணிக்கிறாங்க. நாங்க எனவே வந்து வேறொரு மாற்று வழி, எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மாற்று வழியை தெரிவு செய்யும் சொல்லி பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட கலை விடயங்கள் தவிர ஏனே கல்வி சார் விடயங்கள்ல விவாத பேச்சு போட்டி, கட்டுரை கவிதை போட்டிகள் பங்கு கொண்டு பரிசுகளை வந்து வென்றிருந்தோம். அதெல்லாம் எங்களுடைய திறமைகளை வந்து சக மாணவர்கள் மத்தியில வந்து நாங்க உயர்த்து காட்டியிருந்தோம். அதுக்கும் போட்டு ஒரு தன்மை வந்த பிறகு நான்காவது ஆண்டு எங்களுடைய வந்து போக்கனை வந்து நாங்க மாற்றோம். அதாவது பல்கலைக்கழக கல்வி மற்றும் கலைசார் செயற்பாடுகள் தந்து எங்க நாங்க வந்து எங்களுடைய தொழில் ரீதி இறுதி ஆண்டு முடிவடைந்து பல்கலைக்கழகம் எங்களுடைய தொழில வந்து நாங்க இணையப்போறோம். சோ தொழில் ரீதியான வெற்றிக்கு நாங்க எங்களை வந்து முன் தயார்படுத்துறதுக்காக பல்கலைக்கழக படிச்சுக்கிட்டு இருக்க நேரமே சட்ட தொழிலுடன் தொடர்பட்ட கற்க நெறியுடன் தொடர்பட்ட நிறுவனங்கள் திணைக்களங்கள்ல வந்து நாங்க வந்து பயிற்சியாளர்களாக சேர்ந்து கொண்டு ஒரு ஆளுமையை வந்து விருத்தி செய்து கொண்டோம். உதாரணமா இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில வந்து ஒரு பயிற்சியாளராக இருந்தேன். அதே மாதிரி சட்ட உதவி ஆணைக்குழுவில ஒரு பயிற்சியாளராக இருந்தேன். எங்களுடைய தாளுமைக்கு தனித்துவம் கிடைக்காத சந்தர்ப்பத்துல வெவ்வேறான வழிகளை தெரிவு செய்து அதுல வந்து தனித்துவத்தை வந்து நாங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம்.
உங்கள் மூன்று பேருக்கும் ஒரு கேள்வி. இப்படி பல சவால்களுக்கு மத்தியிலே நீங்கள் இலங்கையிலே சட்ட வல்லுநர்களாக தேர்வாகி இருக்கிறீர்கள். இதற்கு அடிப்படையில் உங்களுக்கு அந்த சிந்தனை, அந்த தேடல் எங்கிருந்து ஆரம்பமானது?
சட்டத்தரணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து முதல்ல பாடசாலை ஆரம்ப கட்டத்துல வந்து நான் ஒரு வைத்தியராகணும்னு தான் நினைச்சிருந்தேன். நான் வந்து கல்வி கற்ற பாடசாலை வந்து ஆரம்ப காலகட்ட தூர பாடசாலை அப்படிங்கறதோட நிறைய ஆசிரியர் வள பற்றாக்குறை வந்து காணப்படுச்சு. எனவே விஞ்ஞான பாடப்பிரிவுல வந்து எனக்கு அதிவிசேட தேர்ச்சி வந்து பெற முடியாதனால கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில சித்தி அடைந்தது வந்து உயர்தர தரத்துல வந்து கலை பிரிவு தேர்வு செஞ்சேன். அதுல உச்சமாக அடையக்கூடிய பதவி நிலைத்தான் சட்டத்தரணி. அப்போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து தற்போது இலங்கையில வந்து யாழ் நீதிமன்றத்துல பிரதான நீதவான் நீதிபதியாக இருக்கின்ற திரு பீட்டபோல் ஐயா அவர்கள் வந்து இருந்தாரு. தமிழ் பாட ஆசிரியராக இலங்கையினுடைய ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற சட்டத்தரணி திரு பார்த்திபன் அவர்களும் இருந்தாங்க. இவர்கள் ரெண்டு பேருடைய உந்துதல்களும் நீதிபதியாய அவர்களும் படிக்கின்ற காலத்துல எங்களுக்கு பல்கலைக்கழக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுற அதே நேரம் மலையகத்திலிருந்து நாங்க ஏன் சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து எங்களை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற வழிகாட்டல் வழங்கியதோடு எங்களை நெறிப்படுத்தா அவருடைய அந்த உந்துதல்களும் வழிபடுத்தல்களோடத்தான் எனக்கு ஒரு சட்டத்தரணி ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து மனசுல தோணுச்சு. அதே மாதிரி நானும் ஒரு சட்டத்தரணி ஆகிட்டேன்னு சொல்லி சொல்லலாம்.
மகிழ்ச்சி அம்மா சொல்லுங்கள். வசந்த மலர்
என்னன்னு சொன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து லாயர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கல. நான் ஸ்காலர்ஷிப் படிக்கிற நேரம் அம்மா கேட்டாங்க உனக்கு என்ன ஆக ஆசைன்னு சொல்லி. எனக்கு அந்த நேரம் லாயர்னா என்னன்னே தெரியாது. அப்போ எனக்கு வந்து ஒரு கிரேட் 7-8 வரும் போது அந்த லாயர்டே அட்டையர் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வெளியில டவுனுக்கு அப்பாவோட போற நேரம்லாம் அந்த லாயர்ட கிளாக் போடுறது அவங்களோட கேஸ் ஃபைலர்ஸ் வந்து அவங்க அப்படி கீப் பண்ணி கொண்டு போகும்போது அந்த அட்டையர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த டைம்ல நான் யோசிச்சேன் எனக்கு லாயரா தான் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி லாயர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. லாயர்னா என்னன்னு மீனிங் தெரியாது. ஒரு 10-11 படிக்கும் போதுதான் அது மைண்ட்ல பிக்ஸ் ஆனிச்சு லாயர்னா இதுதான் நான் ஃபியூச்சர் கோல் வந்து லாயர் தான் அதுக்காகத்தான் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணியேன்னா படிச்சேன். நான் விருப்பப்பட்டு தான் இதுக்குள்ள வந்தேன் தான்.
கருப்பு சட்டை தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
என் ஃபேவரட் கலரும் அதுதான்.
விஸ்வானி
எனக்கு சொல்லணும்னா டீச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஆசைதான் இருந்துச்சு. எல்லாருக்குமே அது சின்ன காலத்துல இருக்கும் அந்த சாரியை கட்டிட்டு அந்த டீச்சர்ஸை பார்த்து பார்த்து ஓலெவல் செஞ்சு முடிச்சானுக்கு எனக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீம் போகணும்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் பேங்க்ல வேலை செஞ்சனால எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்ப வீட்டுல சொன்னாங்க காமர்ஸ் கொஞ்சம் இங்கிருந்து கிளாஸஸ் போறது கஷ்டம் ஸோ நீ ஆர்ட்ஸ் செய்யணும். ஸோ ஆர்ட்ஸ் உள்ளுக்கு என்டர் ஆகணுன்னைக்கு யோகா சொன்ன ரெண்டு சார் மாருமே லோ பத்தியும் லாயர்ஸை பத்தியும் கோர்ட்ஸை பத்தியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு லோ செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துச்சு. உண்மையாலுமே பீட்டர்பால் சார் இப்ப ஜட்ஜா இருக்கவர் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப அவரோட வாழ்க்கை வந்து ரொம்பவுமே அவர் ஜட்ஜ் ஆகும் வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம். ஸோ அவரை பார்த்த பிறகு எனக்கு உண்மையாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துச்சு லாயர் ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அதை விட எனக்கு ஒரு பின்னணியா இருந்தது வந்து அம்மாவை சொல்லலாம். ஸோ ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டா ஆர்ட்ஸ்ல வந்து உயர்ந்தது வந்து முதலாவது சட்டத்தரணியை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எப்படியாவது ஏலெவலுக்கு நான் என்டர் ஆகின பிறகு தான் லாயர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மை வளர்த்துக்கிட்டு அதை எப்படியாவது சாத்தியமாக்கணும் அப்படின்ற அடிப்படையில நான் படித்த ஒரு சட்டத்தரணி ஆகினேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் பிறந்து தற்போது உயர் நீதிமன்றத்தில் சட்ட வழக்கறிஞர்களாக பதவி பிரமாணம் எடுத்திருக்கும் 3 பெண்கள் அருணாச்சலம் லோகலட்சுமி, சந்தனம் விஸ்வானி மற்றும் உதயகுமார் வசந்தமலர் ஆகியோருடைய கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
மெச்சக்குரிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் மூவருமே சொல்லும் பொழுது நீங்கள் சட்டம் பயிலும் பொழுது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக உங்களது பின்னணியிலிருந்து யாரும் அங்கே இருக்கவில்லை என்று?
அப்படி அல்ல அண்ணா. அதாவது நாங்க பல்கலைக்கழக நுழைகின்ற சந்தர்ப்பத்துல சரியான வழிகாட்டிகள் வந்து இல்ல. சிரேஷ்ட மாணவர்களுடைய சரியான வழிகாட்டிகள் வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு முன்னாடி நிறைய சட்டத்தரணிகள் உருவாகி இருக்கிறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஆனால் சட்டத்தரணி உருவாகின்ற வீதம் வந்து அதிகரித்து வருகின்றது இப்ப தற்பொழுது.
உங்கள் மூவருமே நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் பெற்றோர் ஒரு முக்கிய காரணம் என்று. அவர்கள் தவிர உங்களது பாடசாலையில் உங்களை ஊக்குவித்தார்களா, உங்கள் சமூகங்கள் உங்களை ஊக்குவித்தார்களா, உங்களை ஊக்குவிப்பதற்காக உங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு அமைப்புகளோ அல்லது தனிப்பட்டவர்களோ யாராவது முன் வந்தார்களா?
உண்மையிலே வந்து எங்களுடைய வெற்றி வந்து ஒரு தனி முயற்சி அல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய மலையக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சின்னு தான் சொல்லணும். முதல்ல வந்து எங்களுடைய பெற்றோர்கள் வந்து நிறைய உதவி செய்திருக்கிறாங்க. இரண்டாவது என்ன பொறுத்தளவு என்னுடைய பெற்றோர்கள் வந்து ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளிகள் காரணமாக நான் கல்வி கற்கின்ற காலத்துல வந்து எனக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யறதுக்கு வந்து என்னுடைய சகோதரர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தான் இப்ப வரைக்கும் என்னுடைய அனைத்து கல்வி இதர அத்தியாவசிய தேவைகளுக்காக பணத்தை கொடுத்திருந்தாங்க. அது மட்டுமல்ல பாடசாலை ஆசிரியர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வந்து எங்களுக்கு நிறைய வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருந்தாங்க. இதனோடு வந்து சமூகத்துல நலன் விரும்பிகள் உறவினர்களும் இருந்தாங்க, நண்பர்களும் இருந்தாங்க. பல்கலைக்கழக காலத்துல வந்து எங்களுக்கு கல்விசார் செயற்பாடுகளுக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால மகாபல புலமை பரிசு திட்டம் வந்து வழங்கினுச்சு. நாங்க இருந்த காலத்துல 5000 ரூபாய் வழங்குறாங்க. ஆனா அது வந்து போதுமானதாக இல்லை. இதற்கு மேலதிகமாக ஒரு சில நிதி நிறுவனங்கள்ல அமைப்புகளிடமிருந்து எங்களுக்கு வந்து புலமை பரிசில் கிடைக்கப்பட்டுச்சு. உதாரணமாக இலங்கையில மலையக அபிவிருத்தி மன்றம், அதுல இருந்து மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தில இருந்து எங்களுக்கு ஒரு மாதாந்தம் 1000 ரூபாய் தொகையிலான 2-3 வருட காலத்திற்கு புலமை பரிசில் வழங்கி இருந்தாங்க. அது எங்களுக்கு ஒரு மிக பெரும் உதவியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது தவிர இந்திய ஹை கமிஷன் இந்திய அரச உதவி திட்டத்தால வருடத்திற்கு ஒரு சிறிய உதவித்தொகை கிடைக்கப்பட்டுச்சு, அதுவும் வந்து எங்களுக்கு மறக்க இயலாது. எனவே எங்களுடைய வெற்றிக்கு காரணமா இருந்த கூட்டு முயற்சிக்கு காரணமா இருந்த எல்லாருக்குமே இந்த தருணத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
முக்கியமா எந்த அம்மாவும் அக்காவும், நான் கொழம்புல யூனிவர்சிட்டியில இருக்கல, நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கல, ஏன்னா எந்த அக்கா வந்து கொழம்பு சைட்டில், சோ அவங்களோட வீட்டுலதான் நான் இருந்தேன். லோ காலேஜ் முடிய 5 வருஷம் வரைக்குமே நான் அவங்களோட வீட்டுலதான் இருந்தேன். அதனால எனக்கு அந்த ஹாஸ்டல் ஃபீஸ், சாப்பாடு அப்படின்ற செலவு ஒண்ணு இருக்கல. அதுக்கடுத்து எந்த குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக இல்லாவிட்டாலும் எப்பயுமே என்ன சரி உங்களோட படிப்பு எப்படி போகுது, எப்போ முடியுது, எப்போ லாயர் ஆகுவீங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில எந்த குடும்பம் எனக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாகவும் எனக்கு வந்து ஊக்கமூட்டிட்டும் இருக்கவங்களாம் அவங்க இருந்தாங்க. அதுக்கடுத்து நான் பெயர் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் ஓலவல் செய்த போது தலவகலை புனித பத்திரிசியார் ஆலயத்தின் அதிபராக கடமையாற்றின ஃபாதர் லெனார்ட்னு சொல்லி அவர் எனக்கு பொருளாதார ரீதியாகவும் அதே வகையில எனக்கு நிறைய கைட் பண்ணி நிறைய விஷயங்களும் சொல்லி தருவரா ஃபாதர் இருந்தாரு. அதே வகையில புனித பத்திரிசியார் ஆலயமும் எனக்கு நிறைய வகையில வந்து ஹெல்ப் பண்றவங்களா இருந்தாங்க. அது தவிர்ந்து யோகா சொன்ன மாதிரி மலையக அபிவிருத்தி மன்றம், இந்திய ஹை கமிஷன் ஸ்காலர்ஷிப், மகப்புல இப்படி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்துச்சு. இதை தவிர்ந்து நிறைய நல்லுள்ளங்கள் வந்து எனக்கு பொருளாதார ரீதியாக இல்லாவிட்டாலும் எனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையுமே ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக என்னோட பக்க பலமாக நிறைய பேர் எனக்கு பெயர் குறிப்பிட்டு சொல்லாட்டையும் பக்க பலமாக இருந்தார்கள்.
நான் முதல்லன்னா எனக்கு வந்து எல்லா விதத்துலயுமே வந்து என்கரேஜ் பண்ண முதல்ல என்னுடைய சருக்கு வந்து நான் முதல்ல பெரிய ஒரு தேங்க்ஸ் அளிக்கிறேன். அவர் பேர் வந்து கலைச்செல்வன், அவர் தலைமை கலையிலதான் இருக்காரு. இப்போ அவர் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னால நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து ஏலவல் வச்சுக்குமே அவர் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்கான ஒருத்தரா இருந்தாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் அளிக்கிறேன். பைனான்சியலே பார்த்தா அப்பாவோட சேர்த்து அப்பாட தம்பி சித்தப்பா நாங்க எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி. சோ அவர் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம விஸ்வானி சொன்ன மாதிரி மகாபோல கொஞ்சம் லேட் ஆகிதான் வந்துச்சு. அது ரெகுலரா எங்களுக்கு வரல, ஒரு மந்த் வரும் ஒரு மந்த் வரல, அது வந்து கண்டினியூஸா எங்களுக்கு வரல. அது இல்லாம டில்மாஸ் எம்ஜே ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு பிளான்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு ஃபண்ட் கொஞ்சம் ஒரு தொகை எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதோட சேர்த்து இந்தியன் ஹை கமிஷன்ல இருந்து ஒரு சிறு தொகை வந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க. சோ இதை வச்சுதான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி போனேன். மத்தபடி வேற எந்த சப்போர்ட்டும் எனக்கு வந்து கிடைக்கல யாருக்கிட்ட இருந்து. உண்மையா சொல்ல போனா என் ஃபேமிலியே தவறண்ணா.
சரி, உங்கள் மூவருடைய நீண்ட கால திட்டம் என்ன? திட்டம் போட்டு விட்டீர்களா?
முதலாவது என்னுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற லட்சியம் என்னன்னு சொன்னா, நான் வந்து தொழில் ரீதியாக வந்து என்னுடைய வெற்றியை வந்து பெறணும். அதுக்கப்புறம் தேசிய சர்வதேச ரீதியில வந்து என்னுடைய மலையக சமுதாயத்தை பிரதிநிதித்துவக்கூடிய வகையில வந்து ஒரு வெற்றியாளராக வந்து மிளிரணும் அண்ணா. இப்ப நாங்க வந்து மூன்று பேருமே ஒரு சட்டத்தரணியாக உருவாக்கி இருக்கிறது வந்து எங்களுடைய மலையகத்துல வந்து பல சட்டத்தரணிகளை விதைப்பதற்கு வந்து நாங்க அடித்தளமா அமைந்திருக்கிறோங்கிறது வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவேதான் எங்களுடைய மலையக சமுதாயத்துக்கு இனி வரும் காலத்துல கல்வி ரீதியாகவும் ஒவ்வொரு காலத்திற்கேட்டும் எங்களால் என்ன பங்களிப்பை வழங்க முடியுமோ சமூகத்தினருக்கு, அந்த பங்களிப்பை வந்து தவறாது வந்து நாங்க வழங்குவோம்.
ஆமாண்ணா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கொழம்புல இருக்காங்க. சோ எங்களோட மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து குறிப்பா போகணும்னா ஒண்ணு நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதுகளுக்கு போகணும், இந்த சைட்ல உள்ளவங்க. அப்படி இல்லைன்னா ஹட்டன் கோர்ட்ஸுக்கு போக வேண்டி வரும். சோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து நான் தான் இங்க இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு சார்ட்ட ஒரு ஜூனியரா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவருக்கு காசு ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய கேசஸ் அவர் ஃப்ரீயா செய்வாரு. குறிப்பா சொல்ல போகணும்னா மெயின்டெனன்ஸ் கேஸ் எல்லாம் நார்மலாவே ஃப்ரீயா தான் செய்யறது. ஏன்னா அவங்களே காசுக்காகத்தான் அந்த கேஸை போட்டிருக்காங்க. அப்படின்ற சந்தர்ப்பத்துல வந்து அப்பியரன்ஸ் ஃபீஸ் வாங்குறது ரொம்ப குறைவு. அப்படி இல்லைன்னா இலங்கையின் சட்ட உதவி மையம், லீகல் எய்ட் கமிஷன் சொல்லியிருக்கிறதுக்கு டிரெக்டாவே நாங்களே அனுப்பி விட்டுருவோம். யாருக்கும் ஃபீஸ் கொடுக்க இயலாது அப்படின்னு வாரவங்களுக்கு எப்பயுமே நான் வந்து ஃப்ரீயா செய்யறதுக்கு வந்து எப்பயுமே ரெடியா இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சந்தர்ப்பத்திலயுமே கையில காசு இருக்கும்ட்டு இல்ல. இயலாதவர்களுக்கு நான் வந்து இலவசமாக செய்யறதற்கு எப்பயுமே தயாரா இருக்கேன்.
இவ ரெண்டு பேருமே நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்கன்னா, இருந்தாலும் நான் என்ன பங்குக்கு சொல்லத்தானே வேணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஸ்வானி சொன்ன மாதிரியே விஸ்வானியோட சேர்ந்து நானும் யோகாவும் வந்து ஜாயின் பண்ணி என்னுடைய சமூகத்துக்கு வந்து நாங்க நிறைய சர்வே செய்யறதுக்கு வந்து பிளான் வச்சிருக்கோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம், மற்றது அவங்களை எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணலாம், சில்ட்ரன்ஸையும் சரி உமன்ஸையும் சரி அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் செய்யறதுக்கு மூணு பேருமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து அது கட்டாயமே செய்வோம். விஸ்வானி சொன்ன மாதிரிக்கே நாங்கள் வந்து கிளம்போல இருந்தாலும் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் வந்து ஒரு சேவையா வந்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். அது எப்பவுமே வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லி மறுக்க மாட்டோம். இப்போ எங்களால கிளம்புல இருக்கிறனால எங்களுடைய சமூகத்துக்கு போயிட்டு கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு, ஏன்னா அந்த கோவிட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறனால. ஆனா எதிர்காலத்துல வந்து எங்களுடைய சமூகத்துக்கு என்ன தேவை இருக்குதோ அதை கட்டாயம் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னா.
உங்க மூவருக்கும் ஒரு கேள்வி, மூவரும் கடுமையாக உழைத்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள், எப்படியாக உங்களது பொழுதுபோக்கும் நேரத்தை செலவழித்திருக்கிறீர்கள் விஸ்வானி?
ஓ, நான் நல்லா சினிமா பார்ப்பேன், நல்லா பாட்டு கேட்பேன். இந்த அக்கடை ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, நல்லா விளையாடுவேன், நல்லா ஊர் சுத்துவேன். இந்த மாதிரி இந்த மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்க என்னென்ன செய்யணுமோ நான் எல்லாம் செய்வேன்.
யாருடைய படங்கள் அதிகமாக பார்ப்பீங்க?
நான் வந்து நார்மலா எல்லா திரைப்படமுமே நல்ல படம்னா பார்ப்பேன்னா, எனக்கு பிடிச்ச ஆக்டர்னா சூர்யா.
சரி, வசந்த மலர் நீங்க என்ன பண்ணுவீங்க?
அண்ணா, நான் வந்து நிறைய புக்ஸ் வாசிப்பேண்ணா. அது நான் விஸ்வானி சொன்ன மாதிரி நான் ஊர் சுத்தி அப்படின்னா இல்ல, உண்மையா சொல்ல போனா நான் பாட்டே கேக்குறது இல்ல, நிறைய புக்ஸ் வாசிப்பேன், நல்லா தூங்குவேண்ணா, ரிலாக்ஸ் நல்லா தூங்குவேன், அவ்வளவுதான் என் ஹாபிஸ்.
உங்களுக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் யார்?
நான் ஜெயகாந்தன் ஸ்டோரிஸ் நிறைய
படிப்பேண்ணா. சரி, லோகலட்சுமி.
பொழுதுபோக்குன்னு சொன்னா நான் நாவல்கள், கதை, சிறுகதை புத்தகங்கள் வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்கு. வாசிக்கிறதோட மட்டுமல்லாது நிறைய சமகால நடவடிக்கை முறைகளை தொடர்புபடுத்தி நிறைய ஆய்வு கட்டுரைகளை வந்து எழுதுவேன். இருக்கும் சினிமா பாடல் கேட்கறது எல்லாம் இருக்குது.
பாடகர்களில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்?
சித் ஸ்ரீராம்.
சித் ஸ்ரீராம், சரி, நல்லது. மூவரும் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் எதிர்காலத்தில் பயணிக்க விரும்புவதாக கூறியிருந்தீர்கள். யாருக்காவது அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இருக்கிறதா?
ஆனா நான் மலர், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல.
யோகாவுக்கு இருக்கு, விஸ்வானிக்கு இல்ல.
இப்ப இருக்க அரசியல பார்த்து உண்மையிலே அரசியல் நாங்க சரியான ஒரு அரசியல செய்யணுங்கிற ஒரு இது ஒண்ணு இருக்குது, ஒரு மனக்குமுறல்னே நினைச்சுக்கீங்களே.
மகிழ்ச்சியமா உங்க மூவருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி அண்ணா.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.